ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாழ்க்கையில நாம சாதிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பகவானை அனுபவிக்கிறது, பகவானை உணர்றது, பகவானை அடையிறது. சாதாரணமா நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்திலேயே சாதனை அப்படின்னு சொல்லுவா. பல வருஷம் சாதனை பண்ணிட்டு இருக்கா. சாதனைன்னா இந்த காலத்துல கின்னஸ் புக் சாதனை, அதெல்லாம் சாதனை எடுத்து. சாதனை அப்படின்னா இந்திரியங்களை ஜெயிக்கிறது, சாதனைன்னா தன்னை உணர்தல், சாதனை அப்படின்னா தவம் பண்ணி பகவான உணர்தல், இதெல்லாம் தான் சாதனை. இதனாலதான் மனுஷ ஜென்மா வசதி. இந்த பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மிருகத்துக்கும் பட்சிக்கும் சின்ன பூச்சிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அந்த சாதனைக்கான விஷயங்களைத்தான் பெண் பிள்ளை ரொம்ப அழகா சொல்றான். சரியா, நீங்க தொட்டத்துக்கெல்லாம் ஒரு PhD பண்றோம், ரிசர்ச் பண்றேன், டாக்டரேட் பண்றேன் அப்படி நிறைய பேசுறோம். நான் அவளை குத்தம் சொல்லல, எதை எடுத்தாலும் ஒரு ரிசர்ச் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலா புராண இதிகாசங்களை ரிசர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், மில்லியன்ஸ் ஆஃப் ஐடியாஸ், மில்லியன்ஸ் ஆஃப் விஷயங்கள் எல்லை இல்லாம கிடைச்சிருக்கும். சரியா, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ன்றது ஒரு டாக்டரேட் விஷயம். புராண இதிகாசங்கள், பக்த விஷயங்கள், ஆச்சாரிய விஷயங்கள், இது எல்லாத்திலையும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சரியா சொன்னா 81 டாக்டர் பட்டம் அவளுக்கு கொடுக்கலாம். அவள் பேசக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளவு அழகா, இத்தனை கோர்வையா, அவள் சொல்றது இது இப்படி சரியா இல்லையே அப்படின்னு யாருமே மறுத்து சொல்லவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. டு த பாயிண்ட், கிளியரா நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கறா. சாதாரணமா புராண இதிகாசங்களோ பக்த விஷயங்களோ படிச்ச ஒரு குழப்பம் நமக்கு வர்றது ரொம்ப காமனான விஷயம். ஆனா பெண் பிள்ளை வாக்கியம் கேட்டோம்னா, படிச்சோம்னா, தியானம் பண்ணோம்னா, ச்சே என்ன அழகா, எவ்வளவு ஆப்டா பேசியிருக்கா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விதான் வர்றது. பவல் புரியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். குச்சேலர் மாதிரி அவல் புரி யாரால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம்னா, அவருடைய ஒரு வாக்கியத்திலே அந்த விஷயம் வைபவம் முழுக்க நாம சொல்லும்படியா ஆயிடுறது இல்லையா. தேவகி, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, அதுல பார்த்தோம்னா தேவகி பட்ட கஷ்டங்கள், அதுக்கு பிறகு அவள் அனுபவிச்ச ஆனந்தங்கள், கிருஷ்ணனை சம்பந்த அனுபவிச்ச பகவத் அனுபவங்கள் எல்லாம் வந்துடுறது. ஆழிமறை அப்படின்ற ஒரு வாக்கியத்துல வசுதேவர் கிருஷ்ணன் மேல வச்சிருந்த வாத்சல்யம் பிரத்யக்ஷமா தெரியறதே. சோ அவ எந்த ஒரு வாக்கியம்னா அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அக்ரூருடைய விஷயத்துல ஹைலைட் எதுன்னா அந்த அழைச்சின்னு வந்ததுதான். அகமழித்து விட்டேனோ வித்துரரை போலே, வித்துரருடைய விஷயத்துல ஹைலைட் அகம்பாவத்தை ஒழிச்சதுதான். சத்ரபந்தம் வாழ்க்கையில மூணு எழுத்து சொன்னதுதான் பெரிய விஷயம். பிணத்தை எழுப்பி விட்டதுதான் தொண்டைமான் சக்கரவர்த்திய மிகப்பெரிய சாதனை. இப்படி ஒவ்வொரு விஷயமும், இல்லாட்டி அணில்கள் விஷயம் எடுத்துப்போம், அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. சரியா, இவருடைய ஒவ்வொரு வாக்கியத்துக்கு அந்த வைபவத்தை பூரணமா சொல்லும்படியா பேசுறான். அதனாலதானே சுவாமி ராமானுஜரே மயங்கி கேட்கிறார், கற்றாரே கற்றாரே காமுருவர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவர் அவ்வளவு விஷயங்கள் படிச்சுட்டும் ஆனா வினயத்தோட, நான் இந்த மாதிரி இல்லையே சுவாமி அப்படின்னு அவருடைய அழகான அந்த அனுபவம். ஒவ்வொரு வாக்கியம் சொல்லும் பொழுது நான் அசந்துதான் போயிருக்கேன். பெண்பிள்ளை வாக்கியம், பெண்பிள்ளை வாக்கியத்தை கேட்டுட்டு பல பேர் வந்து அந்த மாதிரி வாக்கியங்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கா. கஷ்டத்தை கேட்டேனோ குந்தியை போலே அப்படின்லாம் அழகா ஜோரா பேசியிருக்கிறத நான் பல பேர் பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா இடத்தை எழுதி கொடுத்திருக்கார்கள். அவ்வளவு பெரிய தாக்கம் இந்த பெண்பிள்ளையினுடைய வாக்கியங்கள். அடுத்த வாக்கியம் சொல்றா, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. அவள் புரிய ஈந்தேனோன்னு அவள் புரிய கொடுத்தேனா குச்சேர போல அப்படின்னா, அது ஏதோ ஒரு வாக்கியம் தான், உடனே டக்குனு ராமாயணத்துக்கு போயிடுறா. அவ அடுத்து இதுதான் பேசுவாள் அப்படின்னு சத்தியமா ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவ இந்த டெம்போல போயிட்டு இருக்கா, சோ இந்த விஷயங்கள் தான் பேசுவாள். பார்த்தோம்னா யசோத விஷயம் பேசிட்டு இருந்தா, அப்ப அடுத்து நந்தகோபுர, ஏன்னா தேவகி வசுதேவர், அப்ப யசோத நந்தகோபுர பத்தி தானே பேசணும். நந்தகோபுர பத்தி பேச்சே இல்லை. டக்குனு பார்த்தாச்சுன்னா அணிலங்கள் விஷயத்துக்கு போயிட்டா. சரி, அணிலங்கள் விஷயம் போயிட்டா, இனிமேல் ராமாயணம் தான் பார்த்தா டக்குன்னு குச்சேலர் விஷயத்துக்கு வர. சரி, குச்சேலர் விஷயத்துக்கு வந்துடா, அப்ப அடுத்து ஏதோ கிருஷ்ண விஷயம் தான், டக்குன்னு அங்கேருந்து ராமாயணம். அது இந்த ஆர்டர் மாறி மாறி வருது, பாலகாண்டம், யுத்தகாண்டம், ஆரண்ய காண்டம், இப்படி. அதாவது அவள் ஒவ்வொரு விஷயத்தை எந்த ஆழத்துல போய் ரசிச்சிருக்காளோ அந்தந்த விஷயங்கள் அவள் வரிசையில வந்து நிக்கிறது. எப்படி ஆழ்வார் பிரபந்தம் சொல்லும் பொழுது பெருமாள்லாம் வரிசையில நின்னாலும், எப்படி ஆழ்வார் பிரபந்தம் சொல்லும் பொழுது வார்த்தைகள்லாம் நீ நான் என்ன எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கோன்னு வரிசையில வந்து நின்னது. அதுபோல இந்த பெண் பிள்ளை பேச ஆரம்பிச்சோடனே ஒவ்வொரு இதிகாச புராண சம்பவமும் அவ ஹதயத்துல வந்து நிக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுனால லேட் ஆகிறது, இல்லாட்டி வேகமா சொல்லி பாருங்களேன். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமழித்து விட்டேனோ வித்ரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை சென்றேனோ பிராட்டியை போலே. அவ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ ஒன்னும் பெரிய வியாக்கியானம் கொடுக்கற. அப்ப கடக்கடன்னு இந்த வாக்கியம் சொல்றேன்னா எந்தெந்த விஷயங்கள் லைனா மனசுல வருதோ அது அப்படியே பேசிட்டு இருக்கான். வியாக்கியானம் சொல்றதுனால நமக்கு விஸ்தாரம், ஏன்னா நமக்கு ராமானுஜர் மாதிரி இல்லையே. பெண் பிள்ளை சொல்ற மாதிரி பெண் பிள்ளை ரகசியம் கேட்டேனோ ராமானுஜரை போலே அப்படின்ற ஒரு வாக்கியம் எழுதணும். ராமானுஜர் மாதிரி மகாத்மாக்கள் மட்டும்தான் இந்த வாக்கியத்தை கேட்டு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி மூன்று எழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே, இது எங்கன்னு தேடுவோம் எப்படின்னு தேடுவோம். இல்லாட்டி அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, பிரபந்தமே தெரியாதவா இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ண முடியும். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே, ஆழ்வாரை பத்தி தெரியாதவா இந்த வாக்கியத்தை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும். யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேனா, மகாபாரதம் விஷ்ணு புராணம் பாகவதம் கிருஷ்ணலீலா நன்னா தெரியாதவாளால இந்த வாக்கியத்தை சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியாது. எந்த விஷயமான எடுத்துப்போமே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே. ரிஷி பத்னிகள் எத்தனை பேர் இருக்கு, அனசுயாவும் ரிஷி பத்னி தான், அத்ரியும் ரிஷி தான், வால்மீகி மகரிஷி தான், வேதவியாச ரிஷி தான். அப்ப இவாளுடைய பத்னிகள்லாம் எங்கேயா தேகத்தை விட்டாலும் நம்ம தேகத்தை விட்டேனுன்ற வார்த்தைக்கு என்னத்தை அர்த்தம் பண்ணுவோம். ராமானுஜர் சர்வமும் தெரிஞ்சதுனாலே அவள் சொல்ற வாக்கியங்கள் டக்கு 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 டக்குன்னு கேட்டு இருக்கா. ஒன்னும் வேண்டாம், அவள் பத்து வாக்கியங்கள் வியாக்கியானமே சொல்லாம நான் அவரும் வாக்கியமா சொன்னேன்னா ஒன்னும் புரியாது. ஏற்கனவே கேட்டிருந்தோம்னா தெரியும், சில விஷயங்கள் ஓரளவுக்கு அனுமானிச்சு இதுவாக இருக்கலாம். பின்னாடி சில வாக்கியங்கள்லாம் வருது, மகா பெரியவாளே குழம்புறா, இது இந்த இவரை சொல்லக்கூடியதா அவரை சொல்லக்கூடியதா அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு அழகு இந்த பெண் பிள்ளை அழகா சொல்றா, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. அகஸ்தியர் குரு முனிவன், அப்பா ஆள் இத்தினூண்டுதான், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது அப்படின்னுவார். குள்ளன் அப்படின்னு இல்லையா, வாமனனுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான ஒரு குள்ளன் அப்படின்னா அகஸ்தியர் தான். வேற யாரையும் பக்கத்துல சேர்க்கவே முடியாது. வாமனனுக்கு ஈக்குவலா அவ்வளவு தூரம் வசத்தியான ஒரு குரு முனிவன் அகஸ்தியர். அதுவும் பொதிகை மலைதான் அகஸ்தியர் வந்து அழகா தவம் பண்ணார்னு காண கிடைக்கிறார். நிஜமாவே நான் இமயமலை போயிருந்தேன். இமயமலை போன பொழுது கேதார்நாத் பக்கத்துல ஒரு இடத்துல திரியுகி நாராயணன் அப்படின்னு ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த கோவில் என்ன கோவில்னா, சிவ பார்வதி கல்யாணம் நடந்த இடம், சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த இடம். ரொம்ப அழகான ஒரு கோவில். அந்த இடத்துல அவ எங்க பிரதட்சிணம் பண்ணாலும், அவ கல்யாணத்துக்கு அந்த ஹோமகுண்டம் இருக்கும் இல்லையா, யஜ்யம் வளர்த்திருப்பா இல்லையா, அந்த யஜ்யகுண்டம் இன்னைக்கும் இருக்கு. அது மூணு யுகங்களா அது எரிஞ்சுட்டே இருக்கு, கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா அவாவா அதை கட்டை போட்டு எரிச்சுட்டே இருக்கா, அவ்வளவு விசேஷம். அந்த இடத்துக்கு போனோன்னு எனக்கு முதல்ல தோணினது அகஸ்தியரை தான். ஏன்னா எல்லாரும் அங்க போனோம்னு தானே எல்லாம் தாழ்ந்து போயிடுத்து. அப்ப அது ஈக்குவல் பண்றதுக்காக பூமியோட தாழ்ந்து உயர்ந்து போனவொடனே சிவபெருமன் அங்கேந்து அகஸ்தியரை நீ போப்பா, நீ போனா பூமி சமமா நிற்கும்னு எனக்கு அதான் தோணித்து. இங்கேந்து இந்த குருமுனி வர அந்த பொதிகை மலைக்கு அனுப்பின உடனே அழகா மேலும் கீழுமா நிலதடுமாறின பூமி சமமா நின்னது அப்படின்னா எத்தனை விசேஷம் இந்த அகஸ்தியர். அகஸ்தியர் விஷயங்கள் எந்த புராணத்தில் எடுத்தாலும் அகஸ்தியரை பத்தி ஒரு வைபவம் உண்டு. சித்தர்கள் அகஸ்தியர் முதல்லன்னு சொல்லிடுவோம். அத்தனை விசேஷமானவர், காவிரியா இருக்கட்டும் தாமிரபரணியா இருக்கட்டும், அகஸ்தியர் விஷயத்தை சொல்லாம யாராவது பேசிவிட முடியுமா, அத்தனை வசத்தியானவர் அகஸ்தியர். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், அகஸ்தியரை பகவான் மீட் பண்றது. அழகா பகவான் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வரான். அப்ப ஆச்சரியமா சர்பங்க ரிஷி நிறைய பேரை பாக்குற மதங்க மகரிஷி எல்லாம். அகஸ்தியருடைய ஒரு சிஷ்யர் சுதீஷ்ணர் அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த சுதீஷ்ணர் கிட்ட பகவான் முதல்லயே கேட்கிறான், எனக்கு அகஸ்தியரை பார்க்கணும்னு. திருப்பியும் பல வருஷங்கள் சுத்திட்டு மீண்டும் கேட்கலாம், எனக்கு அகஸ்தியரை பார்க்கணும் அப்படின்னு. உடனே சுத்தீஸ்வரன் ரவிஷ்ண்ட போய் அகஸ்தியரை தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதையா ஐஷ்ண்ட போய் காட்டுறார். அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போனவுடனே பகவான் அவருடைய சிஷ்யன்கிட்ட சொல்லி அனுப்புறான், மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அகஸ்தியரை பார்க்க போனவுடனே பகவான் சேவிக்கிறான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சீதா மாதாவோட தம்பதி சமேதரா சேவிக்கிறார், லக்ஷ்மணனும் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அகஸ்தியர் பெருமாளும் ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிறார். அப்ப அகஸ்தியர் பகவான் இடத்துல, ராமா உத்தமமான விஷ்ணு தனுஷ் என்கிட்ட இருக்கு, சிவதனுஷான் முடிக்கிறார், விஷ்ணு தனுஷ் என்கிட்ட இந்திரன் கொடுத்து வச்சிருக்கான் இந்தா அப்படின்னு சொல்லி அழகா மந்திரங்களை சொல்லி அந்த விஷ்ணு தனுஷ கொடுக்கிறார். விதவிதமான அஸ்திர சஸ்திரங்களை கொடுக்கிறார். எடுக்க எடுக்க குறையாத அம்பரா தூணி, அம்புகள் சரம் சரமா வரும்படியான அம்பரா தூணி, எத்தனை எடுத்தாலும் அதை படுத்தி ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அம்பரா தூணி, ஆச்சரியமான தனுசு, இதெல்லாம் கொடுக்கிறார். அழகா கொடுத்துட்டு அகஸ்தியார் சொல்றார், பஞ்சவடியில போயிருங்கோ அப்படின்ற. அதுக்கப்புறமா தான் சூர்பனக வர்றது, எல்லாம் நடக்கிறது. பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்க போறது, ராமராவண யுத்தம் நடக்க போறது, எல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே அந்த ஆயுதங்களை கொடுத்தவர் அகஸ்தியர். இது என்ன ஆச்சரியம்னா, ஏற்கனவே தாயார் சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் வேண்டாம், நம்ம வனவாசத்துக்கு வந்திருக்கோம், என்னத்துக்கு இப்படி ஆயுதங்கள்லாம், தாயார் ஒரு பக்கம் பெருமாள் இடத்துல கெஞ்சின்னு இருந்தா, இவர் சும்மா இல்லாம நிறைய ஆயுதங்கள் எல்லாம் சுவாமிக்கு கொடுக்க. எல்லாருக்கும் சுவாமி ரக்ஷகன், சுவாமியுடைய ஆயுதங்கள்லாம் நமக்கு ரக்ஷை. ஒரு இடத்துல பெரியாழ்வார் உரகல் உரகல் உரகல்னு ஒரு பாசுரம் சொல்றார், ஏ பாஞ்சஜன்யமே தூங்காதே, சுவர்சன சக்கரமே தூங்காதே, நாந்தகமே தூங்காதே, அழகா சாரங்கம் என்னும் வில்லே தூங்காதே. உடனே அவள்லாம் கேட்டாளாம், எதுக்கு நாங்க தூங்கப்படாது? பெரியாழ்வார் சொன்னார், நான் தூங்க போறேன், என்ன காப்பாத்துறது உங்க வேலை இல்லையா, எல்லாரும் சுத்தி நின்று காவல் காத்துருங்கோ, இது பகவானுடைய கோவில்னு சொல்லி அழகா பெரியாழ்வார் பாசுரம். அப்படி அந்த பகவானுடைய ஆயுதங்கள் நமக்கு ரக்ஷன்னா, இவர் பகவானுக்கு ஆயுதங்களையே கொடுக்கிறாராம் அகஸ்தியர். அவ்வளவு விசேஷம் பார்த்துக்கோங்க, ரொம்ப விசேஷம் அகஸ்தியர் ராமன் மீட் பண்றது. ரொம்ப சின்ன விஷயம் தான், அது பெருசா ராமாயணம் 9 நாள் நவாகமா சொல்லும் போதுலாம் யாராலையும் சொல்றதுக்கு டைம் இருக்காது. ஆனா இவள் ராமாயணத்தை எவ்வளவு அணுவளவா அணுவளவா யோசிச்சிருக்கா பாருங்க, ரசிச்சிருக்கா பாருங்க, அணு அணுவா ரசிச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் மனசுல நிற்கும். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே அப்படின்றா, ரொம்ப அணுவளவு விஷயம்தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி கபந்தனை பத்தி பேச்சே கிடையாது, எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இன்னும் நிறைய உண்டு ராமாயண விஷயங்கள் இவள் பேசுறது, அணுவளவு விஷயம்தான், அதை ரசிச்சுட்டு அணுவடுவா ரசிச்சிருக்கா, சின்ன விஷயம் ரொம்ப ரசிச்சிருக்கா. அந்த விஷயத்தை சொல்லிடா, எல்லாரும் பெருமாளுக்கு பழம் கொடுப்பா, பகவானே சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ அப்படின்னு, பழமோ பூவோ இலையோ சுட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமா கொடுத்தா ஏத்துப்பேன் அப்படின்றான். சில சமயங்கள்ல இந்த விதி மீறல்னு ஒண்ணு உண்டு, இந்த சாஸ்திர மரியாதையை மீறதுன்னா ஒண்ணு உண்டு. நிஜமாவே இவன் நம்ம கண்டாகரன் பிணத்தை கொடுக்கலையா சுவாமிக்கு, இந்த ஃப்ரெஷ்ஷான போனோம் ரிஷி போனோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடு அப்படின்றான். அந்த மாதிரி பெருமாள் வந்தாருன்னா அவருக்கு பூவை போடலாம், அழகா ஏதானும் மாத்துல ஏதானும் பகவானுக்கு பக்ஷணம் பண்ணி அக்காலடிசல் பண்ணி நிவேதனம் பண்ணலாம். இப்படிதான் சுவாமிக்கு எல்லாரும் சமர்ப்பணம் பண்ணுவார். இவர் என்னடான்னா ஆயுதங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றார். ஒரு விதத்துல இத அகஸ்தியர் சுவாமிக்கு பண்ண ஆயுத பூஜைன்னு கூட சொல்லலாம். ஆயுதங்களை ராமனுக்கு அழகா இந்த ராமா பத்ரமா வச்சுக்கோன்னு, ராமனுக்கு போய் ஆயுதங்கள்லாம் அவசியமானா மனுஷனா நடிக்கிறாரோன்னு, மனுஷனா நடிக்கிறதுனால ஆயுதங்கள் அஸ்திர சஸ்திரங்கள் வேணுமா, சத்திரியன் வேற, அதுவும் ஒரு ரிஷி மூலமா வாங்கிண்டா அதுக்கு பலம் ஜாஸ்தியா. இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கே பலம் ஜாஸ்தி, ஏன்னா ததீசி மகர்ஷியனுடைய முதுகெலும்பு. முதுகெலும்புக்கு என்ன பலம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா இதுக்கு பதில் புராணம் சொல்றது, முதுகெலும்பு சாதாரண யாராவது திட்டுவோம் முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு. முதுகெலும்பு நல்லா இருந்தான்னா அப்படி வீரம் இருக்குமா, அந்த வீரம் முதுகெலும்புல இருக்கிறதுனாலதான் ததீசி மகர்ஷியனுடைய முதுகெலும்ப வஜ்ராயுதமா இந்திரன் உபயோகப்படுத்தினான். வேணா இப்படி ஒரு கூட வாக்கியம் சொல்லிடலாம், நம்ம முதுகெலும்பை ஈந்தேனோ ததீசி மகர்ஷியை போலே லோகக்ஷேமார்த்தமா தன் முதுகெலும்பையே கொடுத்துட்டாராம் ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாம் இங்க அகஸ்தியர் அழக பகவானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க, ஜம்முன்னு பெண் பிள்ளை அதை பிடிச்சுட்டா, சுவாமிக்கு ஆயுதங்கள் கொடுத்து யுத்தத்தை நீ ஜெயிக்கணும்னு சுவாமிக்கு ஒரு கைங்கரியம் இட, ஒரு கைங்கரியம். பகவானுக்கு இப்ப வேண்டியது ஆயுதங்கள், ஏன்னா சூர்பனக வரப்போறா, கரதூஷ்ணாதிகள் வரப்போறா, அடுத்து ராமராவண யுத்தம் நடக்க போறது, அதனால அதுக்கெல்லாம் நல்ல ஆயுதங்கள் வேணுமா, அதை கொடுத்துட்டாரா. பகவானுக்கு எந்த சமயத்துல எது வேணும்னு கேட்டு ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு தியானம், ஒரு பக்குவம் அகஸ்தியருக்கு இருந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாம் நிவேதனம் பண்றோம், ரைட்டா? எப்படி நிவேதனம் பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு அன்னைக்கு என்ன சாப்பிட தோன்றதோ அதுதான். இது குளிர்காலமா இருக்கே, சுவாமிக்கு இதை நிவேதனம் பண்ணலாமா? இல்லாட்டி நேற்று நைட் ரொம்ப ஹெவியா சுவாமிக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு வேணா கொஞ்சம் லேகியம் கொடுக்கலாம். தீபாவளி எல்லாரும் சுவாமிக்கு பக்ஷணம் கொடுத்தேல, எத்தனை பேர் சுவாமிக்கு லேகியம் கொடுத்து கொடுத்தா சந்தோஷம். எல்லாரும் சுவாமிக்கு வடைய கொடுக்கறேன், முறுக்க கொடுக்கறேன், சீடையை கொடுக்கறேன், எதையோ கொடுக்கறோம். சரி, கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் கொடுக்கறோம். அச்சோ குழந்தைக்கு ஜீரணமா இருக்குமே, கொஞ்சம் ஜீரணம் ஆச்சோ இல்லையோ, கொஞ்சம் உட்வர்ஸ் கிரேப் வாட்டர் கொடுக்கலாம்னு தோணித்தான் இல்லையோ. அதாவது பாவம், இதெல்லாம் ஒரு விதமான பாவம். சுவாமிய சரியா நம்மளை போல உயிருள்ள ஒருத்தரா பாவிக்கும் பொழுது இந்த பாவ சுத்தி வரும். இதை நீங்க அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீநாத்ஜிக்கு போகணும், நாத்த்வார் போனோம்னா இந்த சம்மருக்குன்னு அவருக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் உண்டு, மெலீசா, குளிர் காலத்துக்குன்னு மஃப்ளர் எல்லாம் உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். பனிப்போர்வையெல்லாம் போத்துவார் ரங்கனுக்கு, இப்ப வந்துருமே குளிர்காலம் வந்துருத்துனா ரங்கனுக்கு அந்த பனிப்போர்வையை போத்துறத பார்க்கணும், அச்சொடி குஞ்சலமே அப்படின்னு இருக்கும். மார்கழி மாசத்துல ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜரை பார்க்கணும், அத்தனை சால்வையை போட்டு பொத்தி 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 வச்சிருப்பா, என்னமோ ஒரு சுவிட்சர்லாண்ட்லயோ இல்லாட்டி யூகே யூஎஸ் அப்படியே பனி வழியும் தெரியுமா, பனி மழையின் வாழ அந்த மழையில இருக்க மாதிரி ராமானுஜருக்கு ஒரு பனிப்போர்வை போத்தி வச்சிருப்பான். நான் கூட அசந்து போவேன், நம்ம ஊர் குளிருக்கு இவ்வளோ சால்வையா போத்தணும் அப்படின்னு. ஆனா பாவம், அந்த வாத்சல்யம், அவர் நன்னா இருக்கணுமேன்ற உரிமை. இன்னைக்கு கூட ரங்கனுக்கு அவ்வளவு அழகா கும்பாபிஷேகம், பரவாசுதேவன் க்ளோஸ்அப்ல பார்த்தா எப்படி இருக்கா, தூரத்துல ஏந்து பார்த்தா நூன் இருக்க மாதிரி இருக்கா. பரவாசுதேவன் பக்கத்தை மனுஷா நிக்கும்பொழுதுதான் தெரியறது அவர் இடுப்பு சைஸ் கூட யாரும் இல்லை, அத்தனை வசத்தி அந்த வசரமா இருக்கார் பரவாசுதேவன். எவ்வளவு அழக அந்த ஸ்ரீரங்கம் கோவில், இதெல்லாம் சிலதெல்லாம் ஒத்துண்டுதான் ஆகணும், சிலதெல்லாம் சயின்ஸுடைய ஒரு பெரிய அனுகிரகம் நமக்கு உபயோகப்படுத்திக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப வாட்ஸ்அப் இருக்கிறதுனால ஜாலியா உட்காந்து பெண்பிள்ள ரகசியம் டெய்லி உனக்கு கேட்கறோம் இல்லையா. இன்னைக்கு பார்த்தா அந்த ஸ்ரீரங்கம் கோவில் கும்பாபிஷேகத்துடைய கலசங்கள்லாம் நம்ம பக்கத்துல நின்று பாக்குற மாதிரி, என்னமோ அந்த ஜலம் நம்ம பக்கத்துலயே நம்ம மேலேயே விழற மாதிரி தெளிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அந்த பாவம். பெண்பிள்ள சொல்றா, ராமனுக்கு இந்த சமயத்துல எல்லா ரிஷிகள் ஆசிரமத்துக்கும் ராமன் போற, 13 வருஷம் ஒவ்வொரு ரிஷிகள் ஆசிரமத்துக்கும் போற. ரிஷிகள் ஆசிரமத்தை என்ன கொடுத்துருப்பா, இன்னைக்கா ஒரு நாள் ரவா உப்புமா கிண்டி கொடுத்துருப்பா, இல்லாட்டி பழங்கள் கொடுத்துருப்பா, ஏகாதசியா இருந்தா அந்த மரவள்ளி கிழங்க வேக வச்சு கொடுத்துருப்பா, இல்லாட்டி 4 பழம் கொடுத்துருப்பா, பால் கொடுத்துருப்பா. 13 வருஷத்துல அழகா பகவானுக்கு எல்லாரும் விதவிதமா நிவேதனம் அர்ப்பணம் பண்ணா, எதையோ கொடுத்தான்னா இந்த அகஸ்தியரோ சுவாமிக்கு ஜோரா ஆயுதங்கள் கொடுத்துட்டாராம். பெண் பிள்ளை அதை பிடிச்சுட்டா, நானும் தான் இருக்கேனே சுவாமி தண்டத்துக்கு, வைத்தமானதி பாம்பு, வைத்தமானதி ஆயுதமே இல்லாம வேற படுத்துட்டு இருக்க, வைத்தமானதி த்விபுஜம் தானே, 4 புஜம் கிடையாது, சங்கு சக்கரம் கையில கிடையாது, என்னப்பா நீ இவ்வளவு தனத்தை வச்சு தனியா அப்படி படுத்துட்டு இருக்கே, யாரா வந்து உன எதான பண்ணிட்டா என்ன பண்றது, இந்தா ஒரு சங்க வச்சுக்கோ, ஒரு சக்கரத்தை வச்சுக்கோ, இல்லாட்டி ஒரு வில்லியாவது வச்சுக்கோன்னு அந்த பாவம் எனக்கு இல்லையே சுவாமி. அகஸ்தியர் ஒருவேளை அந்த தண்டகாரண்யத்துல இல்ல, சுவாமிய சுவாமி அழகா அகஸ்தியரை பார்க்கலன்னா பகவானுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்காது, ராமராவண யுத்தத்துல சுவாமி கஷ்டப்பட்டு இருப்பார். ஆனா நான் அப்படியெல்லாம் ஒரு பக்தே கிடையாது, நான் வந்து இந்த திருக்கோளை விட்டுட்டு போகிறதுனால ஒரு நஷ்டம் கிடையாது, மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியரை போலே. என்ன வாக்கியம் பாருங்க, என்ன பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியம் பாருங்க. அப்ப சுவாமிக்கு ஆயுதங்கள் கூட கொடுக்கலாமா, கொடுத்துருக்காளான்னா திருமங்கையாழ்வார் கொடுத்துருக்காரு. திருமங்கையாழ்வார் திருக்குறுங்குடி நம்பிக்கிட்டதான் மோட்சம் கேட்கிறார், சுவாமி கடைசியில் தந்தோமிட்டார், எனக்கு தந்தோன்னு சொல்லிட்டா, இப்ப உன்கிட்ட உனக்கு கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணும் இல்ல, இந்த என்னுடைய ஆயுதங்கள் தான் இருக்குன்னு ஈட்டி வாள் எல்லாத்தையும் கொடுத்துட்ட, ஜம்முன்னு அழகா இருக்கு திருமங்கையாழ்வோட ஆயுதங்கள். அப்படி ஜம்முனு கொடுத்துட்டாரோன்னு அந்த மாதிரி பெண் பிள்ளை சொல்ற ஆயுதங்கள் ஈந்தேனோ. இது என்ன ஆச்சரியம்னா, இது சம்பந்தப்பட்டதை நேர பார்த்த ஒருத்தவர் ராமானுஜர். முன்ன பின்ன தெரியாதவர் நம்மள மாதிரி அஜ்ஞானி கிடையாது. ஆச்சரியமான சரியா, அப்பொழுதும் ராமானுஜன், இப்பொழுதும் ராமானுஜன். ராமானுஜன் அப்படின்னா ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம். ராமானுஜன்னா கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன இங்க ராமானுஜன், ராமானுஜன்ற வார்த்தை லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் எல்லாருக்குமே பொருந்தும். அவ்வளவு அழகா ராமானுஜன். ஒருவேளை இப்ப நீங்களே இப்ப ராமன் அண்ணனா பாவிச்சல்னா, நீ ஆணா இருந்தா உங்களுக்கு ராமானுஜன் பேரு. ஒருவேளை தங்கையா இருந்தா அனுஜான்னு வந்துடும். அவ்வளவுதான் சரியா. அப்ப அத்தனை வசதி, அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பெண் பிள்ளை. இந்த ராமானுஜர் இந்த ஆயுதங்கள் அகஸ்தியர் கொடுக்கறதெல்லாம் பக்கத்துல நின்று பார்த்த ஒருத்தர். அப்படி யோசிச்சு பாக்குற வாஸ்தவம் தான். அப்ப கூட நமக்கு இது தோணலையே, பெருமாளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறார் நமக்கு அப்ப தோணலையே அப்படின்னு யோசிச்சாராம். ராமானுஜர் அவ்வளவு அழகா ராமாயணத்தை ஒரு வருஷம் இருந்து பெரிய திருமலை நம்பி தன்னுடைய மாமாவிடத்துல திருப்பதியிலிருந்து கேட்டு அனுபவிச்ச ஒரு ராமானுஜர். ராமாயணத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் கேட்ட ஒரே ஒருத்தர் நம் சுவாமி ராமானுஜர் மட்டும்தான். ஒரு வருஷம் ராமானுஜர் ராமாயணம் கேட்டா எப்படி இருந்திருக்கும்? ஒரு வருஷம் ராமாயணம் கேட்கிற பொறுமை நமக்கு இருக்கா? முதல்ல ஒரு வருஷம் ராமாயணத்தை சொல்ற மாதிரி ரசமா சொல்றதுக்கு நம்மளால முடியுமா? இத்தனை மகாத்மாக்கள் இருக்கா, முக்கு லட்சுமி நரசிம்மாச்சாரியார், இவ்வளவு பெரியவா, பவுண்டரகம், ஸ்ரீமத் ஆண்டவன்லாம், ராமபிரானை கற்போம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அப்பா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கம்பராமாயணம், திருக்குறள், அத்தியாசிரியமா நம்ம துளசிதாசருடைய ராமச்சரித்த மானசம், உலகத்துல எத்தனை விதமான ராமாயணம் உண்டோ அத்தனை விதமான ராமாயணத்தை பத்தியும் பவுண்டரகம் ஸ்ரீமத் ஆண்டவன் ரொம்ப அழகா பேசுவார். அசந்து போயிருக்கேன் நான், இப்படி எல்லாம் கூட ராமாயணத்தை படிக்க முடியுமா? ராமபிரானை கற்போம்னு பேரு அந்த புஸ்தகம் பேரு. சீதா கல்யாணம், பாலகாண்டம், அவ்வளவு அழகா எழுதியிருப்பார் சுவாமி. அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் பெரியவா இருக்கா? ரொம்ப ரேர் தான், ரேரஸ்ட் ரேர் கேசஸ். பெரிய திருமலை நம்பி அவள் ரசமா சொன்னாரம் ஒரு வருஷம் ராமாயணம் கேட்டான். ராமானுஜர் எல்லா வேலையும் விட்டுட்டு திருமலையே கதின்னு கடந்துட்டு ராமாயணம் கேட்டாராம். ஒரு வருஷம் ராமாயணம், இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அசந்து போறேன். அப்படி ஒரு வருஷம் ராமாயணம் கேட்ட ராமானுஜன், அகஸ்தியர் ஆயுதங்களை நேர கொடுக்கறத பார்த்த ராமானுஜன், மலையப்ப சுவாமிக்கே சங்கு சக்கரம் கொடுத்த ராமானுஜன், பெருமாளுக்கு ஆயுதம் கொடுத்த கலியுகத்துல எனக்கு தெரிஞ்சு ராமானுஜர் தான். ஏன்னா திருப்பதி பெருமாள் தொண்டைமானுக்கு கொடுத்துட்டா சங்கு சக்கரத்தெல்லாம். அதனால ரொம்ப நாளா சங்கு சக்கரம் இல்லாமல் ரெண்டு கைகளோட இருந்தார். அதன் பிறகு அவர் சிவபெருமானா, ஸ்கந்தனா, நாராயணனான்னு ஒரு சண்டை வந்து கொடுத்து ராமானுஜர் காலத்துல திருப்பதியில இருக்கிறதுனால. வேதம் சொல்றது, இதிகாசம் சொல்றது, ஆச்சரியமா இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்துல கூட திருமலை தெய்வம் நாராயணன் தான், சீனிவாசன் தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் ஒத்துக்கல. அப்ப ராமானுஜர் எல்லா தெய்வங்களுடைய ஆயுதங்களையும் இங்க வைப்போம், அடுத்த நாள் காலையில எந்த தெய்வம் எந்த ஆயுதத்தை எடுத்து நிக்கிறதோ அந்த தெய்வமா ஏத்துப்போம்னு சொல்லி எல்லா தெய்வங்களுடைய ஆயுதங்களையும் கர்ப்பகிரகங்கள்ல வச்சுட்டு பூட்டிட்டான் திருப்பதி சீனிவாசனோட. அடுத்த நாள் காலத்துல கதவு திறந்து பார்த்தா பெருமாள் சங்கு சக்கரம் வச்சு நின்ன. அதனால ராமானுஜருக்கே சங்காழி அளித்தபிரான் அப்படின்னு திருநாமம் உண்டு. அப்ப பெருமாளுக்கே ஆயுதம் கொடுத்த அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே அப்படின்னா. இனிமேல் இந்த குழந்தைகள்லாம் இந்த பொம்மை கத்தி, பொம்மை கேடயம், இந்த பொம்மை வில்லெல்லாம் சொல்லனா கூட ஆயுதங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எங்கேயாவது ஆயுதங்கள்னு யாராவது பேப்பர்ல சொன்னாலோ, தீவிரவாதி விஷயம் சொன்னாலோ, உடனே அகஸ்தியர் ஞாபகம் வரணும், ராமன் ஞாபகம் வரணும், பெண் பிள்ளை ஞாபகம் வரணும், நம்ம ராமானுஜர் ஞாபகம் வந்தே ஆகணும். அகஸ்தியரை கொண்டாடணும் இல்லையா? அப்பேற்பட்ட அகஸ்தியர் ஆயுதங்கள் ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. எவ்வளவு ஜோரா இருக்கு இல்லையா? ஒரு ரீகேப் சொல்லிடுவோமா? டெய்லி நான் சொல்லிட்டே இருப்பேன். 81 வாக்கியமும் உசுறு போகும் பொழுது கூட ஏதான ஒரு வாக்கியம் வரணும். ஏதான ஒரு வாக்கியம் வந்து கொடுத்தன்னா அப்ப தெரியும் பெண் பிள்ளைய யாருன்னு தெரியலையோண்ணும், அவ வயசு என்னன்னு தெரியலையோண்ணும், அவ ரூபம் என்னன்னு தெரியலையோண்ணும், அவ குரல் எப்படி இருக்கும்னு தெரியலையோண்ணும். ஏதாண்டு 81 வாக்கியத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டே வந்தேன்னா சத்தியமா பெண் பிள்ளையுடைய தரிசனம் கிடைக்கும். சத்தியமா வைகுண்டத்துல பெண் பிள்ளையே சொல்ல இந்த வாக்கியத்தை நீங்க கேட்பேன், கூட ராமானுஜரும் நின்று கேட்பார். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனைப் போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானைப் போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரைப் போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியாரைப் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியைப் போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரைப் போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரைப் போலே. 27 வாக்கியம் எப்படி பேசியிருக்கா பாருங்க, நமக்கு இன்னும் இருக்கு. 27 வாக்கியம் ஆயிடுதே என்ன அட்டடா, இன்னொரு 54 வாக்கியம் தானே எனக்கு மனசு பதறது. ஆனாலும் அனுபவிப்போம். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.